அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. அக்டோபர் மாதம் 8 சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வசதி முதல் செய்திருக்கே பின்ன தொடரும் செய்தரங்கத்தில், தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நிர்வாகத்தை கவனிக்க மாற்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் பேட்டி.
அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் செயல்படவே இல்லை, வெறும் அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட டியூட்டிஸை ஒன்றும் அட்டன் பண்றது இல்லை. அதாவது இன்டென்ஷன் சொல்ல முடியாது, அது அவங்களால் செய்ய முடியவில்லை சூழ்நிலை இருக்கிறதுனால. ஏன்னா அதாவது யார் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை.
இலங்கையில் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக போரிட தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவிப்பு. உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரிய மைக்கேல்.
2018 குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் போது போதை மருந்து பயன்பாட்டை தடுப்பதை உறுதிப்படுத்துகின்ற புதிய திட்டங்களை சர்வதேச ஒலிம்பிக் குழு அறிவித்திருக்கிறது. உலக போதை மருந்து பயன்பாடு தடுப்பு அமைப்பானது புதிய மற்றும் முழு சுதந்திரமான போதை மருந்து பரிசோதனையை செய்கின்ற தனித்தொகுதியை கட்டியமைக்க அதற்கு நிதி ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்று அது கூறியுள்ளது. இந்த நடவடிக்கையானது சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்புகளின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் செயல்பாடாக இருக்கும்.
வங்கதேசத்தில் நடைபெற்ற தொடர் துப்பாக்கிச் சண்டையில் இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்பட்ட 11 பேரை கொன்றுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். தலைநகர் டாக்கா அருகே நடைபெற்ற இரு மோதல்களும், அங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாங்கெயில் என்ற மாவட்டத்தில் ஒரு மோதலும் நடைபெற்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தடை செய்யப்பட்ட இஸ்லாமியவாத குழுவான ஜமாத் உல் முஹைதீனின் டாக்கா தலைவர் இதில் கொல்லப்பட்டுள்ளதாக வங்கதேசத்தின் உள்துறை அமைச்சர் அசாத் உஸ்மான் கான் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இடத்திலும் பல மணி நேரம் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து 3 பதுங்கிடங்களில் அவர்கள் சோதனை நடத்தினர்.
நேட்டோவின் உறுப்பு நாடுகளான போலாந்து மற்றும் லித்துவேனியாவின் எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கும் தன்னுடைய மேற்குப்புற எல்லையான கலின்கிராடில் அணுசக்தி ஏவுகணைகளை ரஷ்யா நிறுத்தியுள்ளது. இஸ்காண்டர் ஏவுகணைகளை இங்கு நிறுத்தியிருப்பது இராணுவ பயிற்சியின் ஒரு பகுதியாகும் என்று ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் சிரியா மற்றும் யுக்ரைனில் பிரச்சினை தொடர்பாக மேற்குலக நாடுகள் விட்டுக் கொடுக்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்க ரஷ்யா முயல்வதாக லித்துவேனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார்.
பெண்கள் குறித்து மோசமான கருத்துக்களை 11 முன்பு தான் தெரிவித்ததாக வெளியாகியிருக்கும் காணொலிக்கு பிறகு அமெரிக்க அதிபர் தேர்தல் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மன்னிப்பு கோரியுள்ளார். பதிவு செய்யப்பட்டு வெளியாகியிருக்கும் இந்த காணொலி பதிவில் பெண்களை பற்றிய இந்த கருத்துக்களை தெரிவித்ததில் தான் தவறிழைத்திருப்பதாக தெரிவித்து நல்ல மனிதராக வாழ உறுதியும் அளித்திருக்கிறார்.
I've never said I'm a perfect person nor pretended to be someone that I'm not.
பெண்களை துஷ்பிரயோகம் செய்ததாக பில் கிளின்டன் மீது பழி சுமத்திய டிரம்ப் தன்னுடைய கணவரால் பாதிக்கப்பட்டவரை ஹிலரி கொடுமைப்படுத்தி வெட்கத்திற்கு உள்ளாக்கியவர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனை பார்த்து கவலை அடைவதாக தெரிவித்திருக்கும் சபாநாயகர் பால் ராயன் உட்பட மூத்த குடியரசுக் கட்சியின் தலைவர்கள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
ஹெய்டியின் சில பகுதிகளை புரட்டி போட்ட மேத்யூ சூறாவளி 1 தரநிலைக்கு வலுவிழந்து அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையர் நகர்ந்து வருகிறது. இருப்பினும் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாக அமெரிக்காவின் தேசிய சூறாவளி மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹெய்டியின் தென்மேற்கு பகுதி முழுவதையும் கடுமையாக சேதப்படுத்திய மேத்யூ சூறாவளி காரணமாக சுமார் 900 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
ஏமனில் சவுதி தலைமையிலான கூட்டணி படையினர் இறுதிச் சடங்கு நிகழ்வு ஒன்றை குறிவைத்து நடத்திய வான்வழி தாக்குதலில் டஜன் கணக்கான கொல்லப்பட்டுள்ளதாக ஹூதி போராளி அமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். முன்னணி போராளியின் உறவினரின் இறப்பை தொடர்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த திரண்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இன்று மருத்துவமனைக்கு சென்று முதல்வரின் உடல்நிலை குறித்து விசாரித்துள்ளனர். இதுகுறித்து முரளிதரன் வழங்கும் செய்திக்குறிப்பு.
உடல்நலமின்றி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை தீவிர சிகிச்சை அளிக்கும் மருத்துவ நிபுணர்களும் பிற மருத்துவர்களை உள்ளடக்கிய குழுவினரும் தீவிரமாக கண்காணித்து வருவதாக அப்பல்லோ மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அவருக்கு பொருத்தப்பட்டுள்ள சுவாச கருவிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் நுரையீரலில் உள்ள அடைப்புக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இயன்முறை சிகிச்சை உள்ளிட்ட பிற சிகிச்சைகளும் முதல்வருக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா செப்டம்பர் 22 என்று இரவில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையில் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டவர்கள் இன்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து விசாரித்தனர். இன்று மாலை 7:30 மணியளவில் மருத்துவமனைக்கு வந்த மு க ஸ்டாலின், அங்கிருந்த நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மருத்துவர்கள் ஆகியோரிடம் முதல்வரின் உடல்நலம் குறித்து விசாரித்ததாக தெரிவித்தார். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக தலைவர் கருணாநிதியின் சார்பில் முதல்வரது நலன் குறித்து விசாரிக்கவும், அவர் குணம் பெற்று பணிகளை தொடர வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்ததாகவும் கூறினார்.
மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை, அதேபோல் இங்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள், நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் அவர்களை சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்திருக்கிறோம். அவர் தேடி வந்து கொண்டிருப்பதாக எங்களிடத்தில் செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே விரைவில் நலம் பெற்று இல்லம் திரும்பி அவருடைய பணியை தொடர்ந்து விட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
மு க ஸ்டாலினுடன் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், பொன்முடி ஆகியோரும் மருத்துவமனைக்கு சென்றனர். இதற்கு முன்பாக இன்று மதியம் அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மருத்துவமனையின் தலைவர் பிரதாப் ரெட்டி, லண்டனைச் சேர்ந்த மருத்துவர் ரிச்சர்ட் பீல் மற்றும் அங்கிருந்த அமைச்சர்களிடம் முதல்வரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்ததாக கூறினார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவையும் வைகோ சந்தித்து பேசினார். நட்பின் அடிப்படையிலேயே ஆளுநரை தான் சந்தித்ததாகவும் வைகோ தெரிவித்துள்ளார்.
முரளிதரன். முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் அன்றாட நிர்வாகப் பணிகளை கவனிக்க மாற்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
முதலமைச்சருடைய உடல்நிலையை பத்தி தெளிவாக ரெகுலர் புலட்டின்ஸ் வந்திருக்க வேணும். முதல் ஃபர்ஸ்ட் புலட்டின்ஸ் வந்து ஒன்றும் இன்ஃபர்மேஷனே கொடுக்கல, ஓரளவுக்கு மிஸ்லீடிங் கூட சொல்லலாம். வெறும் ஃபீவர், டீஹைட்ரேஷன் என்று சொன்னார்கள். ஆனால் ரீசெண்டாக பார்த்தா இந்த புல்லட்டின்ஸ்ல பல விஷயங்கள் வெளியில வருது. முதலமைச்சரும் ஸ்லோவா குணமாகி வருகிறார்கள் என்பது தெரிகிறது. இன்னும் கிரிட்டிக்கல் கேர்ல இருந்தாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது இப்போ நன்றாக தெரிகிறது. முதல்ல சொல்லியிருக்கணும், இருந்தாலும் இப்ப சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரையிலும் செயல்படவே இல்லை, வெறும் அந்த பியூரோக்ராட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட டியூட்டிஸ் ஒன்றும் அட்டன் பண்றது இல்லை. அதாவது இன்டென்ஷன் சொல்ல முடியாது, அது அவங்களால் செய்ய முடியவில்லை சூழ்நிலை இருக்கிறதுனால. ஏன்னா அதாவது யார் டிசிஷன் எடுக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை, அத்தாரிட்டி இல்லை, எல்லா பவர்ஸும் கான்சென்ட்ரேட்டட் இன் ஒன் பிளேஸ். கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாத இருக்கிறதுல கட்டாயமாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் தேவை. கவர்னர் வந்து பிரஸ் ரிப்போர்ட்ஸை படிச்சுக்கினா கவர்னர் வந்து அதுக்கு சில நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு பத்திரிகையில் வருது. ஆனால் ரொம்ப ஸ்லோ.
இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி வந்து இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்?
அதாவது கான்ஸ்டியூஷனில் பார்த்தா ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ செயல்பட முடியாத இருக்கும்போது ஒரு பக்கா ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் வேணும், தற்காலிக அரேஞ்ச்மெண்ட் வேணும். ஆக்டிங் இதில் சீஃப் மினிஸ்டர்னு கூப்பிடுறீங்களோ, டெபுட்டின்னு கூப்பிடுறீங்களோ, வாட் எவர் த நேம், அந்த கவர்மெண்ட்டை லீட் பண்ணுற முறையில் ஒரு எலெக்டட் மினிஸ்டர் தேவை. பியூரோக்ராட் சீஃப் செக்ரட்டரியோ ஹோம் செக்ரட்டரியோ இது நடத்துறது சரியில்லை. அவர் ஒரு குரூப், ஒரு கிளீக், ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் கிளீக், அதெல்லாம் நடத்தக்கூடாது. பல இடத்துல முன்னாலே பார்த்துருக்கோம், எம்ஜிஆர் அவர்கள் வந்து உடல்நிலை சரியா இல்லாத போது அன்னைக்கு கவர்னர் சரியான அமெரிக்காவுக்கு போய் இந்த சிகிச்சை எடுக்கும்போது கவர்னர் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்தார். அண்ணாதுரை அதுக்கு முன்னாலேயே நடந்தது. அண்ணாதுரை இருக்கும்போது நெடுஞ்செழியன் வந்து ஆக்டிங் ஹெட் ஆஃப் கவர்மெண்டா இருந்தார். லேட்டர் ஆன் எம்ஜிஆர் இருக்கும் போதும் ஒரு சரியான ஒரு ஓரளவுக்கு சரியான அரேஞ்ச்மெண்ட் நடந்தது. இன்றைக்கு அது தேவை.
கடைசியாக வந்த மருத்துவ அறிக்கையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில வந்து அடுத்த ஒரு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இல்லையா?
ஆமா, அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் செயல்பட வேணும். ஏன்னா யார், கவர்மெண்ட் ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் ஒரு இண்டிவிஜுவல்ஸ். கவர்மெண்ட் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அரசு கண்டினியூ ஆக வேண்டும். அது அதனால அது ஒரு தடை ஏற்பட்டால் அது தவறுதான் அரசியல் இதில். அதுதான் இப்ப பல கட்சிகள் அந்த கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள், இந்த டிமாண்டை. ஆனா இன்னும் சரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரவில்லை, அதுக்கு முயற்சி எடுக்கிறாருன்னு பிரஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. ஒரு டிலே ஆயிடுச்சு, ஒரு ஆக்வர்டு சிச்சுவேஷன் இது.
மாற்று ஏற்பாடு செய்யப்பட வேண்டுமானால் அவருடைய ஒப்புதலை பெற்றுத்தானே செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா?
ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் என்ற புலட்டின்ல வந்திருக்கு. அப்படின்னா வென்டிலேட்டர், இன்னைக்கு ட்ராக்கியாஸ்டமி பண்ணிருக்காங்கன்னு ஹிந்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி வந்திருக்கு. அது கரெக்ட். ட்ராக்கியாஸ்டமினா அது இன்னும் ஓரளவுக்கு முதலமைச்சருடைய அபிப்பிராயத்தை இது பண்ண முடியும், செடேஷனை குறைக்க முடியும், அவங்களை கேட்க முடியும். ஆனால் அவங்களை இதில் ட்ரபிள் பண்ணவாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இந்த உடல்நிலையில் இந்த மாதிரி பேர்டன்ஸ் எல்லாம் அவங்க மேலே போட்டால் அவங்களுக்கு நல்லதா என்ற கேள்வியை இது பண்ண வேண்டும். ஆனால் இந்த கட்சியில் ஜெயலலிதா அவர்களை கேட்காமல் இவங்களால ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியாது.
மூத்த பத்திரிகையாளர் என்றாம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்து இலங்கை கண்ணோட்டம். கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி அரசுக்கு எதிராக போராட தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பேரணி ஒன்றில் அறிவித்துள்ளார். அது குறித்த செய்தியை வழங்குகிறார் கே எஸ் உதயகுமார்.
கட்சிகள் மற்றும் கூட்டணிகளை ஒன்று சேர்த்து தற்போதைய அரசாங்கத்துக்கு எதிராக போராட தான் தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். கூட்டு எதிர்கட்சியினர் இன்று மாலை ரத்னபுரி பிரதேசத்தில் நடத்திய கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் தற்போது மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அச்சுறுத்தல்களை மேற்கொள்வதன் மூலம் அரச விரோத குரல்களை முடக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே அரசாங்கத்துக்கு எதிராக சகல கட்சிகள் மற்றும் கூட்டணிகளை ஒன்று சேர்த்து போராட தான் தயார் என்று அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தில் சேர்ந்துள்ள பெரும் எண்ணிக்கையானோர் விரைவில் தன்னுடன் சேரவுள்ளதாக அவர் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை விரைவில் மாறுவதற்கான அவகாசம் இருப்பதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதற்காக 2 அல்லது 3 ஆண்டுகள் காத்திருக்கும் அவசியம் ஏற்பட மாட்டாதென்றும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான தினசரி சம்பள அதிகரிப்பை 730 ரூபாய்க்கு மேல் எதிர்பார்க்க முடியாது என தொழில் அமைச்சர் ஜான் செனவிரத்ன பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆர் உதயகுமார் வழங்கும் செய்தி.
மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாய் ஆக அதிகரிப்பு என்பது சாத்தியமற்றது என தொழிலமைச்சர் ஜோன் செனவிரட்ன தெரிவித்துள்ளார். 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி மலையகத்தின் பல பகுதிகளிலும் தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக பிபிசி தமிழோசையுடன் பேசிய தொழிலமைச்சர் ஜோன் செனவிரட்ன,
₹1000
கேட்பது இங்கு நடைமுறைக்கு சாத்தியமற்றது. காரணம், தேயிலை, ரப்பர் ஆகிய பெருந்தோட்ட துறைகளில் பாரிய விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த காரணங்களினால் தற்போது வழங்கப்படும் சம்பளத்தை கூட அதிகரிக்க முடியாது என்று தோட்ட நிர்வாகங்கள் கூறுகின்றன. ஆனால் நாம் தொழிலாளர்களுக்கு சம்பள அதிகரிப்பு கட்டாயம் தேவை என்ற கோணத்தில் பார்த்துதான் ₹730 சம்பளத்தை அதிகரிக்க செய்திருக்கின்றோம். வேலை நாட்கள் பற்றி இன்னமும் முடிவு எடுக்கப்படவில்லை. அது பற்றி பேசித்தான் முடிவு எடுக்கப்படும். தற்போதுள்ள எண்ணிக்கை சில வேளை மாறுபடலாம் என்றாலும் அடுத்த சில நாட்களில் அது பற்றி பேசித்தான் முடிவு எடுக்க எதிர்பார்க்கின்றோம். இந்த சம்பள அதிகரிப்பு நிலுவையுடன் வழங்கப்படுமா என்று அவரிடம் கேட்டபோது, இந்த சம்பள அதிகரிப்பு அரசாங்கம் கொடுப்பது அல்ல, தோட்ட நிர்வாகங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதனை கொடுப்பதற்கு அதற்கான வருமானமும் இருக்க வேண்டும் என்று பதிலளித்தார் தொழிலமைச்சர் ஜோன் செனவிரட்ன.
ஆர் உதயகுமார். இலங்கையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சகம் கூறுகிறது. இது குறித்து மீண்டும் ஆர் உதயகுமார்.
இலங்கையில் வறட்சியுடன் கூடிய காலநிலை தொடர்ந்தும் நீடித்து வருவதால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 17 மாவட்டங்களில் 139,000 குடும்பங்களைச் சேர்ந்த 520,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சு கூறுகின்றது. கிழக்கு மாகாணத்திலே கூடுதலான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 38,000 குடும்பங்களைச் சேர்ந்த 133,000 பேர் கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இம்மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் பாதிப்புகள் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
வறட்சியில் சொல்லும் போது பிரதானமாக குடிநீருக்கு தான் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் பல நிறுவனங்கள் இணைந்து மக்களுக்கான குடிநீர் விநியோகத்தை சுமார் 25 பவுசர்கள் கூடாக நாங்கள் குடிநீர் விநியோகத்தை மக்களுக்கு மேற்கொண்டிருக்கின்றோம். மேய்ச்சல் தரைகள் வறண்டு காணப்படுவதால் கால்நடைகளுக்கான உணவு தட்டுப்பாடும் அங்கு பதிவாகியுள்ளது
என்றார் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அம்பாறை மாவட்ட உதவி இயக்குனர் ASM சியாத்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களே, செய்தி அரங்கம் நீண்டு அமைந்து விட்டதால் இன்று இடம்பெற வேண்டிய நேயர் நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.